வணக்கம் பிரேம் அவர்களே.
வணக்கம்.
இலங்கையில் நடந்து முடிந்திருக்கும் இந்த தேர்தலில் மூன்றில் இருமடங்கு வாக்குகளை பெற்று அல்லது மூன்றில் இருமடங்கு ஆசனங்களை பெற்று ஆளும் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றி கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் சொல்லப்படுற அரசியல் சட்ட திருத்தத்தை ஏற்படுத்தும் என்று பரவலாக நம்பப்படுகிறது. எந்த மாதிரியான தாக்கங்களை இது ஏற்படுத்தப் போகிறது என்று உங்களுக்கு படுகிறது?
நிச்சயமாக தேர்தலுக்கு முன்னரே அவர்கள் அந்த தாங்கள் செய்யப்போகின்ற மாற்றங்கள் பற்றி அறிவித்து விட்டார்கள். அரசமைப்பிலே கொண்டு வரப்பட்ட 19வது திருத்தம், ஏற்கனவே இருக்கின்ற 13வது திருத்தம், இந்த ரெண்டையும் முதலிலே நீக்கிவிடுவது என்கிற விஷயத்தை அறிவித்திருக்கிறார்கள். 19வது திருத்தம் என்பது இலங்கையினுடைய ஜனநாயக பண்புகளை, குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அதாவது தமிழ் முஸ்லிம் மக்களுடைய இருப்பை பாதுகாக்கக்கூடிய அம்சங்களை கொண்டதாக இருந்தது. அரசியலிலே அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய செல்வாக்கை குறைக்கக்கூடிய வகையிலே, அதாவது பொது நிர்வாகத்துறையிலே அரசியல் செல்வாக்கை குறைக்கக்கூடிய வகையிலான பொது ஆணைக்குழுக்களை உருவாக்குவதற்கு இந்த 19வது திருத்தம் வழிவகுத்திருந்தது. அது நீக்கப்படும் போது இந்த ஜனநாயக பண்புகள் அளிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை வரும். இரண்டாவது, சிறுபான்மை மக்களான தமிழ் முஸ்லிம் மக்களுடைய பாதுகாப்பு அல்லது அவர்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற விடயத்திலே இன்னும் மோசமான விளைவுகளை சந்திக்கின்ற நிலைமை வரும். 13வது திருத்தம் நீக்கப்படும் போது 13வது திருத்தத்தின் கீழ்தான் மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டன. அதிகார பகிர்வினுடைய ஒரு சிறிய முன்முயற்சியாவது அல்லது ஒரு சிறு அடியாவது முன்வைக்கப்பட்டது. அது நீக்கப்படும் போது கண்டிப்பாக சிறுபான்மை மக்களினுடைய அதிகார பகிர்வு என்கிற விஷயம் வந்து மிக மோசமாக அடிவாங்கும். அதை நீக்கிவிட்டார்களானால் நேரடியாக மத்திய அரசினுடைய ஆளுகைக்குள்ளே ஒற்றை ஆட்சி வழிமுறையை மிக இறுக்கமாக நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி முறைமையை அவர்கள் கொண்டு வருவதற்கு திட்டமிடுவார்கள், அதை செயற்படுத்துவார்கள் என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. அதனால இந்த தீவிலே இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம் மக்களினுடைய இருப்பு வரக்கூடிய புதிய அரசமைப்பின் ஊடாக மிக மோசமாக கேள்விக்குட்படுத்தப்படும் என்கிற ஒரு நிலைதான் இருக்கிறது.
ஆனால் அது ஜனநாயகம் வழியாக வருகிறது, அதற்காகத்தான் மக்கள் வாக்களித்து உள்ளார்கள் என்று ஆளும் கட்சி தரப்பு கூறுவது நியாயமாக தானேப்படும் இல்லையா?
ஆமாம், அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே இருக்கிற முரண் என்ன என்றால், இந்த சிங்கள தமிழ் இனப்பிரிப்பு என்பது நடந்திருக்கிறது. அது ஏற்கனவே அந்த இன ரீதியாக இந்த நாடு பிளவுபட்டு தான் இருக்கிறது. தமிழ் பேசும் மக்களும் சிங்கள மக்களும் பிளவுபட்டு இருக்கின்ற ஒரு தேசத்திலே தனி சிங்கள பெரும்பான்மையை கொண்ட, 3-2 பெரும்பான்மையை கொண்ட ஒரு அரசு எடுக்கக்கூடிய அவர்களுக்கு சாதகமான அதாவது பெரும்பான்மை வாத ஜனநாயக முன்னெடுப்புகள் என்பது சிறுபான்மை மக்களுக்கு மிகவும் பாதகமான ஒரு அம்சமாக இருக்கும். அதை அவர்கள் தாங்கள் ஜனநாயக ரீதியாகத்தான் செய்கிறோம், மக்கள் ஆணை பெற்றுத்தான் செய்கிறோம் என்றெல்லாம் சொன்னாலும், ஒரு ஜனநாயக அரசினுடைய கடமை தன்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்குரிய உரிமைகளை உறுதிப்படுத்துவதும் அவர்களை பாதுகாப்பதும் என்கிற கடமையிலிருந்து தவறுவதற்கு இந்த பெரும்பான்மைவாத ஜனநாயகத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள்.
ஆனால் நீங்கள் அப்படி சொன்னாலும் கூட, இப்போ நீங்கள் நன்றாக பார்த்தா, இப்போ வன்னி மாவட்டத்தை எடுங்கள், அரசுக்கு ஆதரவான 2 எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றம் செல்கின்றார்கள். அல்லது யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கு டங்கஜன் அவர்கள் விருப்ப அடிப்படையில் முதலிடத்தில் உள்ளார், டக்ளஸ் 2 இடத்தில் உள்ளார். இப்படி பார்க்கும்போது மக்கள் அரசு சார்ந்து அல்லது அபிவிருத்தி சார்ந்து வாக்களித்துள்ளார்கள். சிங்கள மக்கள் போலவே தமிழ் தேசியம் என்பதெல்லாம் அவர்களுக்கு 2 பட்சம், அல்லது தமிழ் உரிமைகள் என்பதெல்லாம் 2 பட்சம் என்பதாகத்தானே பொருள் கொள்ளப்படும் இல்லையா?
இதை அப்படி பொருள் கொள்ள வேண்டியது இல்லை என்று நான் பார்க்கிறேன். முதலாவது, யாழ்ப்பாணத்திலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அங்கஜன் ராமநாதன் என்கிறவரும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் அரசினுடைய அல்லது அந்த பொதுஜன பெரமுன என்கிற கட்சியினுடைய சின்னத்தின் கீழே போட்டியிட மறுத்து, அல்லது அப்படி போட்டியிட்டால் தங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து தங்களுக்கு தங்களுக்கான தனித்தனி சின்னங்களிலே போட்டியிட்டார்கள். இதுவே அந்த அவர்கள் தங்களை தனித்து, அதாவது அரசோடுதான் அவர்கள் கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள், அரசோடுதான் இருக்க போகிறார்கள், ஆனால் தமிழ் மக்களுக்கு முன்னாலே பொதுஜன பெருமனுடைய நேரடி முகங்களாக தங்களை கொண்டு போய் நிறுத்தினால் தாங்கள் வெற்றியை பெற முடியாது என்பதற்காகவே அவர்கள் அந்த தேர்தல் களத்திலே தங்களை தனித்து தனித்தனி சின்னங்களுக்களாக நிறுத்தினார்கள் என்பதுவே இந்த மக்கள் அவர்களை ஆதரிக்கிறது என்பதற்கு வெளியே அந்த அவர்களாகவே அந்த அந்த கட்சிகளோடு சேர்ந்திருக்க முடியாது அல்லது தங்களை அவர்களுடைய முகவர்களாக நேரடியாக அடையாளப்படுத்த முடியாது என்கிற முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம். இரண்டாவது விடயம், மக்கள் இந்த மக்கள் கிட்டத்தட்ட கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக ஒரு போராலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள். அபிவிருத்தி இங்க நடக்கவில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக, போர் முடிந்த 10 ஆண்டுகளாக கூட அபிவிருத்தி இங்கே மேற்கொள்ளப்படவில்லை. பெருமளவிலே அபிவிருத்தி மேற்கொள்ளப்படவில்லை. அதிலே முதல் 5 ஆண்டுகாலம் இதே ராஜபக்ஷ அரசாங்கம் தான் இருந்தது. அவர்கள் வீதிகளை அபிவிருத்தி செய்தார்கள், சில அரச கட்டுமானங்களை அபிவிருத்தி செய்தார்களே தவிர மக்கள் சாதாரண மக்கள் பயன்படக்கூடிய வகையில் அவர்களுக்கு பொருளாதார நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையிலான அபிவிருத்திகள் எதுவும் செய்யப்படவில்லை. நல்லாட்சி அரசு என்று சொல்லி கொண்டு ரணில் மற்றும் மைத்திரி அவர்கள் கொண்டு நடத்திய ஒரு ஆட்சியின் கீழே இந்த அபிவிருத்தி கூட நிகழவில்லை. ஆகவே இப்போது எங்களுக்கு பொருளாதார ரீதியாக இந்த வடக்கு கிழக்கிலே இருக்கிற மக்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்ளுவதும் நிலைப்படுத்திக் கொள்ளுவதும் அவர்களுடைய இருப்புக்கு முக்கியமானது. குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை, அவர்களுக்கு தொழில் செய்வதற்கான எந்த வசதியும் இல்லை, தொழில் முறையை கொண்டு நடத்துவதற்கான பொருளாதார பின்புலங்கள் இல்லை. இவையெல்லாம் இருக்கும்போது அவர்கள் அதை உருவாக்குவதற்கும் அதை பெறுவதற்கும் முன்னிற்பது என்பது ஒரு தேவையாக இருக்கிறது. இதற்கு இன்னொரு தமிழ் கட்சிக்கு வாக்களித்து அவர்கள் அரசுக்கு ஆதரவு தெரிவித்து அதன் ஊடாக ஒரு முகவர் ஊடாக அரசை அணுகுவதை விட நேரடியாக நாங்கள் அரசோடு அந்த நலன்களை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணப்பாங்கு இளைஞர்கள் மத்தியில் வந்ததனுடைய அடையாளமாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி அவர்களுக்கு அந்த எண்ணப்பாங்கு வந்திருக்கிறது என்பதற்காக அவர்கள் உரிமைகள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள முடியாது, அல்லது யாருமே அதை அப்படி கருத்தி கொள்ள முடியாது. அவர்கள் தங்களை நிலைப்படுத்தி தங்கள் இருப்பை பலப்படுத்தியதற்கு பின்னர் கண்டிப்பாக அவர்களும் உரிமையை கோருவார்கள்.
சரி, இப்போ உரிமைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இப்போ நாடாளுமன்றத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைய போவதில்லை என்றே பார்க்கப்படுகிறது. பல கட்சிகளிலிருந்து அவர்கள் வரலாம், டக்ளஸ் தேவானந்தாக இருக்கலாம், அல்லது சம்பந்தனாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம் காங்கிரஸாக இருக்கலாம், பிள்ளையானாக இருக்கலாம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இல்லையா. யார் வந்தாலும் தமிழ் பேசுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் தமிழ் தேசியம் சார்ந்த அல்லது தமிழ் மக்களின் அபிலாஷைகள் சார்ந்த ஒரு தீர்வுக்கு இவர்கள் வேறுபட்ட மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்கள். அப்படி இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் தமிழ் பேசும் உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட தமிழ் மக்களின் அபிலாஷைகள் நீர்த்து போகும் வாய்ப்பே உள்ளது, அது தமிழர்களால் என்று கூறப்படுவதில் உண்மை இருக்கிறதா?
இல்லை, என்னை பொறுத்தவரையிலே அமைய இருக்கிற இந்த ஆட்சியில் தமிழர்களுடைய நலன் சார்ந்து, அது ஆட்சியிலே பங்காளிகளாக இருக்கிற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அல்லது ஆட்சிக்கு வெளியிலே இருக்கக்கூடிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், இவர்களால் காத்திரமான அல்லது ஏதாவது ஒரு தாக்கத்தை செலுத்த முடியும் என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் தெற்கிலே முன்வைக்கப்பட்ட பரப்புரைகளும் தெற்கிலே இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த மக்களிடம் கூறப்பட்ட ஆணை என்னவென்றால், நாங்கள் இந்த நாட்டை தனி சிங்கள பௌத்த நாடாக வளர்த்தெடுப்பதற்கும் கட்டி எழுப்புவதற்கும் எங்களுக்கு ஆணை தாருங்கள், இந்த நாடை ஒரு ஒற்றையாட்சி நாடாக முன்னெடுத்து செல்வதற்கு, அதாவது ஒரு இலங்கை என்கிற ஒற்றையாட்சி நாடாக கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு ஆணை தாருங்கள் என்றுதான் ராஜபக்சக்கள் மக்களிடம் ஆணை கேட்டார்கள். அந்த ஆணை தான் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த ஆணைக்கு எதிராக தமிழர்களுக்கு எந்த ஒரு நலனையுமோ அல்லது தமிழர்கள் முஸ்லீம்கள் கேட்கின்ற அதிகார பகிர்வையோ வழங்குவதற்கு ராஜபக்சக்கள் அல்லது அமைய போகிற ஆட்சி முன்வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது இவர்கள் அங்கே இருப்பது ஒரு ஒப்புக்கு ஜப்பானியாக இருக்குமே தவிர, இவர்கள் அங்கே இருந்தா என்ன இல்லை என்றால் என்ன, எந்த காத்திரமான தாக்கத்தையும் அவர்களால் நாடாளுமன்றத்துக்குள்ளே நிச்சயமாக எழுப்ப முடியாது. அவர்களால் முடிந்ததெல்லாம் இந்த அரசிடம் இருந்து அல்லது ஆட்சியாளர்களிடம் இருந்து சில நலன்களை பெற்று அதை இந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு முயற்சிப்பது மட்டும்தான்.
அடுத்ததாக, யாழ்ப்பாணத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் சர்ச்சை பற்றி ஒரு கேள்வி. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் சசிகலா ரவிராஜ் அவர்களின் வெற்றியை பறிக்க பார்க்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது. அங்கு என்ன நடக்கிறது, நீங்கள் அதை எப்படி பார்க்கின்றீர்கள்?
ஒவ்வொரு தேர்தலின் பின்னும் இந்த விருப்பு வாக்கு முறையினால் வருகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. கடந்த தேர்தலின் போது கூட அதே சாவச்சேரி தொகுதியைச் சேர்ந்த ஒருவர் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இன்னொரு நம் உறுப்பினர் வந்து சதி மூலமாக பறித்து கொண்டார் என்று கோபப்பட்டார். அந்த கோபத்தின் விளைவாக அவர் தற்போது வேறொரு கட்சியிலே இணைந்து கொண்டு கூட்டமைப்பை விட்டு விலகி சென்று இன்னொரு கட்சியிலே விக்னேஸ்வரன் அவர்களுடைய கட்சியிலே போட்டியிட்டார். அந்த மாதிரி இது ஒவ்வொரு தேர்தலின் போதுமே இந்த மாதிரியான சர்ச்சைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கு காரணம் இந்த விருப்பு வாக்கு முறை என்கிற ஒரு முறைமை. இந்த முறைமையில இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால், கடைசி வரைக்கும் நெருக்கமாக வாக்குகளை வாங்கக்கூடியவர்களிலே யார் வெல்லுவார்கள் என்பது தெளிவாக தெரிய வராது. இறுதி முடிவு அறிவிக்கப்படுகின்ற வரையிலே அதை தெரிந்து கொள்வது மிகவும் சிரமமான ஒரு விஷயமாக இருக்கும். அதனாலே அந்த நெருக்கமான போட்டியிலே இருப்பவர்கள் எப்போதுமே தாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்கிற ஒரு எண்ணத்திலே இருப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள், அந்த கதைகள் அங்கே பரவப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி எதிர்பார்ப்பிலே இருப்பவர்களுக்கு இறுதி முடிவுகள் வரும்போது அது தங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறானதாக இருக்கும்போது அவர்களாலும் அவர்களுடைய ஆதரவாளர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலைமை எப்போதுமே காணப்பட்டு வந்திருக்கிறது. நான் இந்த சம்பவத்தையும் அதன் ஒரு பகுதியாகத்தான் பார்க்கிறேன். கட்சிக்குள்ளே இந்த விருப்பு வாக்கினால் வரக்கூடிய உள்ளே வேட்பாளர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய போட்டிகள், பொறாமைகள் இவை எல்லாமும் சேர்ந்துதான் நேற்றைய குழப்பம் காரணம். ஆனால் இந்த தேர்தல் முறைமையின் கீழே அவ்வளவு பெரிய மோசடிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் கிடையாது.
இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவுல அது டிஎன்ஏ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோட்டை என்று பரவலாக பார்க்கப்பட்டது, அது இப்போது சரிந்து விட்டது. அந்த சரிவுக்கு சுமந்திரன் தான் முக்கிய காரணம் என்று பலரும் கருதுகின்றார்கள். உங்களுக்கு எப்படிப்படுகிறது?
ஆமாம், சுமந்திரன் அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய வேட்பாளராக இந்த தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டிருந்தார். முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான அரசியல் கட்சிகள் அனைத்துமே கூட்டமைப்புக்குள்ளே சுமந்திரனை தோற்கடிப்பது அல்லது சுமந்திரனை வீழ்த்துவது என்பது மிக முக்கியமானது தங்களுடைய அரசியல் இருப்புக்கும் வளர்ச்சிக்கும் என்று கருதின. அதே நேரத்திலே அவரை இலக்கு வைப்பதுதான் அவர்களுக்கு இலகுவானதாகவும் இருந்தது. ஏனென்றால் அவர் மக்களினுடைய பொது உணர்வுக்கு, பொது புத்திக்கு வெளியே நின்று கொண்டு அந்த பொது புத்தியின் மீது நேரடியாக மோதிக்கொள்கின்ற சில விஷயங்களை வந்து செய்தார். தான் நேர்மையாகவும் உண்மையாகவும் அந்த கருத்துக்களை தெரிவிப்பதாக சொல்லி அவர் அந்த பொது புத்தியின் மீது நடத்திய அந்த நேரடி மோதல் ஒரு பாதகமான விளைவை கட்சிக்கும் அவருக்கும் ஏற்படுத்தியது என்பது உண்மையானது. அதற்கு நியாயமாக அவர் பொறுப்பேற்று ஆக வேண்டும். ஆனால் அந்த பொது புத்தியை அப்படியே வளர்த்து சென்று மக்களை ஒரு ஏமாளிகளாகவே வைத்து கொண்டு வாக்கு வேட்டையை மட்டுமே ஆடுவது சரியான அரசியல் முறைமையா என்று கேட்டால் அதுவும் இல்லை என்பது ஒரு பொருள். ஆனால் ஒரு அரசியல்வாதி என்பவர் தன்னுடைய மக்களுடைய உணர்வுகளுக்கு தலைமை தாங்குபவராகவும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தேவை இருக்கிறது, அது கட்டாயம் இருக்கிறது. அந்த சமநிலையிலே சுமந்திரன் அவர்கள் குழம்பிக் கொண்டதன் ஊடாக கண்டிப்பாக மிக பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னொரு விடயம், கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக தமிழ் அரசியல் என்பது தெற்கினுடைய, கொழும்பினுடைய அரசியலையும் அதனுடைய அரசியல் முன்னெடுப்புகளையும் எதிர்த்து எதிர்ப்பு அரசியலை மேற்கொண்டு வந்ததுதான் பாரம்பரியம். அதற்கு தான் இந்த மக்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கடந்த 5 வருடங்களாக கொழும்பிலே இருந்த ஒரு தேசிய அரசாங்கத்தை தாங்கி பிடிப்பவர்களாகவும் அதை முண்டு கொடுப்பவர்களாகவும் நியாயப்படுத்துபவர்களாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இருந்தனர் என்பதும் இந்த வீழ்ச்சிக்கான ஒரு காரணம். ஏனென்றால் ஒரு எதிர்ப்பு அரசியல் மனோநிலையிலிருந்து மக்கள் முழுமையாக மீண்டு வராத நிலையிலே அவர்கள் இந்த இணக்க அரசியல் போன்ற ஒரு பாங்கை முன்னெடுத்தமை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது.
மிக்க நன்றி பிரேம் அவர்களே.
நன்றி.